நேர்களுக்கு வணக்கம். நேர்களை, நீங்கள் கேட்டுட்டு ரேடியோ கொத்துகிரி 90.4 MHz. நேர்களை, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் அப்படின்னு என்ன, அந்த நோய் உள்ளவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம கூட உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் சாந்தினி அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். வாங்க நேர்களை, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம்.
நீரிழிவு நோயினா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்து கணையத்தில் வந்து உருவாகிற ஒரு இன்சுலின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு ஹார்மோன்னு சொல்லலாம், அந்த இன்சுலின் ஹார்மோன் அது வந்து சரியாக வரலை அப்படின்றப்ப தான் வந்துட்டு இந்த நோய் வந்து உருவாகுது. ஏன் உருவாகுது அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வர வர வந்துட்டு நம்மளோட ஃபுட், நம்மளோட எடுத்துக்க வேண்டிய உணவுகள் வந்து சரியான முறை இல்லை அப்படின்றதுனால கூட இந்த நோய் வந்து வரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கணையத்துக்குள்ளே வந்துட்டு ஐலட்ஸ் ஆஃப் லாங்கஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆல்ஃபா செல்ஸ் தான் வந்து இந்த இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த இன்சுலின் என்ற அந்த ஹார்மோன், இந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் எதுக்கு தேவை? இப்போ வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து நம்ம வயித்துக்குள்ள போய் நம்ம பிளட்ல வந்து போய் நின்னுடும், குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட்ல போய் நிற்கும். அப்போ அந்த குளுக்கோஸை, பிளட்ல இருக்கிற அந்த குளுக்கோஸை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற செல்களுக்குள்ள கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் தான் வந்து இந்த இன்சுலின் செய்யுது. அந்த குளுக்கோஸை கரெக்டான பாத்துல கொண்டு போய் அது ஒரு கைடு வேலை பார்க்குது. அது என்ன தெரியுமா பண்ணுது? அது வந்து அந்த குளுக்கோஸ் வந்து செல்ஸ் எல்லாம் பிளட்டுக்குள்ளே வந்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்துலோட செல், அதாவது செல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நார்மல் எல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு செல் ஃபங்க்ஷன் மூலயமா தான் நடக்குது. அந்த செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குளுக்கோஸ் கண்டிப்பாக வேணும், அதுதான் நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த குளுக்கோஸை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த செல்களுக்குள்ளே கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த இன்சுலினோட வேலை. அப்போ அந்த இன்சுலின் அந்த வேலையை பண்ணலை, தேவையான அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் உடம்புல இல்லை அப்படின்றப்போ என்ன ஆகும்? குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் சேர்ந்துக்கிட்டே தான் போகும் தவிர அது எங்கே போகணும் எப்படி போகணும்ன்றது தெரியாது. இப்போ நம்மளையே ஒரு இடத்துல புது இடத்துல கூட்டு போய் விட்டால் எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்படி தான் அதோட வேலை. அந்த குளுக்கோஸ் வந்து அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பிளட்லேயே நம்ம ரத்தத்திலேயே சுற்றிட்டுருக்கோம். இதுதான் வந்து நீரிழிவு நோய். இந்த பிளட்லேயே இருக்க 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 என்ன ஆகும்? நமக்கு செல்லுக்கு தேவையான குளுக்கோஸ் போய் சேரலை, நீங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட்டு அப்படின்றப்போ வந்துட்டு அது என்ன ஆகும்? நம்ம செல்கள் வந்து அதோட சக்தியை இழந்துடும். நமக்கு உடனே வந்துட்டு ஒரு அடிபட்டாலோ நமக்கு நடக்கக்கூடிய டெய்லி ரொட்டீனான வேலை எதுவுமே நடக்காது. எனர்ஜியே இல்லை, நம்ம செல்லுக்கான எனர்ஜியே இல்லை அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய எந்த விஷயமும் நம்மளால் செய்ய முடியாது. இதுதான் வந்து நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்க.
நீரிழிவு நோய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்தே நீரிழிவு நோய் எல்லாத்துக்குமே, சின்ன வயசுலேருந்து அப்படியே படிப்படியாக எல்லாத்துக்குமே இருக்குது. இது ஏன் அப்படி வருது?
அது வந்து முதல்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரவே வராது அப்படின்றது தான் இருந்தது. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர், நம்ம வந்து நம்மளோட உடம்பு நம்மளே தான் கெடுத்துட்ருக்கோம். சின்ன குழந்தைங்க இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது மூணு விதமாக பிரிப்பாங்க, Type 1, Type 2, Type 3 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. Type 1 diabetes, அதாவது வந்து IDDM அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு உடம்புல இன்சுலின் பிறப்பிலிருந்தே வந்து அவங்களுக்கு சுரக்காது. இன்சுலின் அவங்க உடம்புல பிறப்பிலிருந்தே, அந்த குழந்தை பிறக்கிறப்பவே வந்துட்டு இந்த இன்சுலின் அந்த குழந்தையோட உடம்புல இருந்திருக்காது. இல்லை வந்து 10 வயசுக்குள்ள இந்த குழந்தை வந்து அந்த 10 வயசு வர வரைக்கும் ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு அந்த இன்சுலின் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து இழந்துடும். அதாவது வந்து ஆல்ஃபா செல்ஸ் இழந்துடும், இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகாது, அந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிருக்காது, சுரந்திருக்காது அந்த உடம்பில். இந்த மாதிரி குழந்தைகள் இந்த கேட்டகிரியில் பிறந்ததுலேருந்து அந்த 10 வயசுக்குள்ளே வர்ற இந்த நீரிழிவு நோய் தான் வந்து Type 1 diabetes அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு கண்டிப்பாக இன்சுலின் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் மூலியம், அதாவது வந்து இன்சுலினை வந்து ஒரு சிரிஞ்ச் ஊசி போட்டுப்பாங்க குழந்தைங்க, அதை வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா இவங்களால் நார்மல் ஃபங்க்ஷன் செய்ய முடியாது, நார்மலாக ஒரு மற்ற குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்க முடியாது. இது வந்து டைப் ஒன். டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் டூ டயபெட்டிஸ் என்னென்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வர்ற டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது என்ன ஆகும்னா வந்துட்டு இது வந்து எதனால் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அந்த ஆல்ஃபா செல்ஸ், அந்த பீட்டா செல்ஸ், ஆல்ஃபா செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்கள் வந்து சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் அதுக்கான அது கொடுக்க வேண்டிய இன்சுலின் வந்து அது கொடுக்கறது இல்லை. இன்சுலின் தீந்து போயிடும், ஒரு பேச்சில் சொல்லலாம். தீந்து போகிற அந்த இன்சுலின் தீந்து போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? தீந்து போகிறதுன்னு சொல்ல முடியாது, கம்மி ஆகிடும். இன்சுலின் வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட அளவுக்கு சுரக்குது அப்படின்னா அந்த சுரப்பு இல்லாமல் அது வந்து கம்மி ஆகிடும். அது காலப்போக்கில் வயசானதுக்கு அப்புறம் வர்ற இந்த டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்சுலின் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு லெவல் மீறி போய் சுத்தமாக எனக்கு இன்சுலினே வர்றதில்லை அப்படின்றப்ப தான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களே தவிர, இதை வந்து வெறும் மாத்திரைகள் மூலமா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் த்ரீ டயபெட்டிஸ். டைப் த்ரீ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படின்னா வந்துட்டு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்? கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து அந்த குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ, ஒரு தாய் வந்து தாய்மை அடையிறப்போ, அந்த டைமில் மட்டும் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலாக வந்து இந்த டயபெட்டிஸ் வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே வந்து நின்று போயிடும். இல்லை, ரொம்ப சில பேருக்கு வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும், அவங்க லைஃப் லாங் வந்து அதை எடுத்துக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லாமே 90% 90% வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே அந்த டயபெட்டிஸ் கண்டிஷனும் வந்து நின்று போயிடும். இதுதான் வந்து டைப் த்ரீ. இப்போ புதிதாக ஒரு கண்டிஷன் IGT அப்படின்னு சொல்லுவாங்க, இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டயபெட்டிஸும் இல்லை, நார்மலும் இல்லை, நடு கோடில் நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து IGT. இப்போ புதுசாக வந்து இந்த டைப் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஃபோர் டயபெட்டிஸ் வந்து IGT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IGT வந்துட்டு இப்போ புதிய கண்டிஷன். இப்போ நீங்கள் வந்து இதுக்காக வந்து நீங்கள் மெடிசனோ இல்லை வந்து இன்சுலினோ எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு உணவு முறைகளை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு சக்கரை நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த டயட், அந்த உணவு முறை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் இந்த IGTன்ற கண்டிஷனில். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட நீங்கள் டயபெட்டிஸ்க்குள்ளே விழுந்துருவீங்க. ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் திரும்பி நார்மல் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து பூனை வந்து ஒரு இது மேலே இருக்கிற கண்டிஷன் மாதிரி. ஓகேங்களா?
இப்போ நீங்கள் சொன்னீங்க பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த இன்சுலின் அந்த சுரக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இன்சுலின்ற அந்த சிரஞ்ச் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டுமா இல்லை பெரியவங்கெல்லாம் இருக்காங்களே நீரிழிவு நோயோடு இருக்கிறவங்க அவங்களும் தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணுமா?
அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இன்சுலின் வந்துட்டு ஒரு அளவுக்கு சுரக்குது அப்படின்னா அது வந்து மாத்திரை மூலமாக நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கண்டிஷனில் வந்துட்டு நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்க தேவையில்லை. வயசானது அதுக்கப்புறம் வர்ற சக்கரை நோய்க்கு வந்துட்டு இது தேவையில்லை. இன்சுலின் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும்னா அந்த இன்சுலின் வந்து குறைய தான் ஆரம்பிக்குமே தவிர ஏறிட்டு வராது. ஸோ அது குறைய ஆரம்பிக்க உங்களுக்கே வந்து ஒரு லெவல் மீறி போகிறப்போ நீ இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்தது ஆகணும். ஆனால் குழந்தைங்களுக்கு வர்ற சக்கரை நோய் வந்து கண்டிப்பாக அவங்க இன்சுலின் எடுக்கணும். ஆனால் வயசானவங்களுக்கு இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து அந்த தீர்ற அந்த கடைசி நிலைமை அது வந்து இப்ப முடிய போறது அப்படின்னு சொல்றப்போ தான் வந்துட்டு அவங்க இன்சுலின் எடுக்கணும், இல்லைன்னா மாத்திரை மூலமாவே வந்து அவங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நீரிழிவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்படியே அம்மாவுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைக்கு வருமா?
வரலாம். அது வந்து நீங்கள் எடுத்து அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப வந்துட்டு அந்த அதோட பொறுப்பு அத்தனையுமே வந்துட்டு அம்மா கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே 10% கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து குழந்தைக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜெனட்டிக்காக இருக்கிறதுனால நார்மலாக நீங்கள் உங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு சக்கரை இருந்தது அப்படின்னு சொல்லதை விட உங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே வரக்கூடிய ஒரு நோய். ஸோ அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே வந்து உங்கள் குழந்தைக்கும் வரலாம். ஆனால் வந்து இப்போது நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிருக்கு, அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து ஜெனட்டிக்காக வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது வரலாம்.
ஒருத்தருக்கு வந்து ஹெச்ஐவி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிறக்க போகிற குழந்தைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எப்படி ஒரு டெக்னாலஜினா அது குழந்தைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி வராமல் பார்த்துக்கிறாங்க. சேம் அதே மாதிரி இந்த டயபெட்டிஸ்லேயும் அந்த மாதிரி இருக்கா?
நீங்கள் கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா ஹெச்ஐவின்றது வந்து ஒரு வைரஸ்னால உருவார ஒரு நோய், ஒரு வைரஸ்னால. அந்த வைரஸ் வந்து நம்ம குழந்தைக்குள்ளே போகாமல் தடுக்கிற டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா. ஆனால் வந்து இது ஒரு வைரஸ்னால் உருவாகலையே. டயபெட்டிஸ் நீரிழிவு வந்து ஒரு வைரஸ்னால் உருவாகிற ஒரு நோய் கிடையாது. இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு டிசார்டர். அப்படி இருக்கிறப்போ அது வந்து நம்ம குழந்தைக்கு வருதா, அதாவது நம்ம மரபணுக்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மரபணுக்களோட கையில் தான் இது இருக்குது, இது வந்து நம்ம கையில் கிடையாது. அது அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்றப்போ வந்துட்டு அந்த மரபணுவில் இருக்கிற பிரச்சனை குழந்தைகளுக்கும் வரலாம்.
நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வேற நோய்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா?
நீரிழிவு நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வேற நோய்கள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீரிழிவு வரும் அப்படி சொல்லலாம். நம்ம வந்து ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா அப்படின்னு. கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஏன் அதிகமாகுது, ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட்றப்போ, ஒரு அளவுக்கு மீறி ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கிறப்போ, அந்த மாதிரி டைமில் தானே வருது. ஸோ வந்து அந்த மாதிரி இது இந்த டயபெட்டிஸ் ஆகட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஆகட்டும், இது ரெண்டும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி, இது வந்துச்சுன்னா அது வரும், அது வந்துச்சுன்னா இது வரும்.
நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz. இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இப்போது சாதாரணமாக ஒரு புண்ணோ இல்லை அடிபட்டு வர புண்ணோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக ஆறாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ஏன்?
நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கிற குளுக்கோஸ் வந்துட்டு போய் சேர்றதுக்கான இடம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிற நோய். ஏன்னா வந்து அதோட இன்சுலின் தான் அதோட கைடு. அந்த இன்சுலின் இல்லை அப்படின்றப்போ அது எப்படி போகணும்னு தெரியாது. இப்போ அடி உங்களுக்கு பட்டுருச்சு, அடிப்பட்ட உடனே என்ன நடக்கும், ரத்தத்தில் ரத்தம் போய் ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து நின்று அந்த ரத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி, போயிட்டுருக்கிற ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை நிறுத்தி அந்த புண் வந்து ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரத்தமே வந்து திக்கு திசை தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே சுற்றிட்டுருக்கு, ஏன்னா அதை கைட் பண்ணுறதுக்கான இன்சுலின் உடம்புல இல்லை. ஸோ அந்த அது இல்லை அப்படின்றப்போ அது எப்படி போய் இங்கே அடிபட்டிருக்கு, நான் இங்கே போய் இதை சரி பண்ணணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? அண்ட் அது இல்லாமல் இந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் அதிகமாக ஆக ஆக என்னாகும்னா அது வந்து நம்ம ஹீமோக்ளோபினோட வந்து மிக்ஸ் ஆகிடும். ஹீமோக்ளோபின்ற சிவப்பு அணுக்கள் இருக்குது இல்லைங்களா, சிவப்பு ரத்த அணுக்களோட இது மிக்ஸ் ஆகிடும். இது மிக்ஸ் ஆனால் என்னாகும், அதுவும் வந்து ஒரு குளுக்கோஸ் ஹெவி இதுதான், ஒரு இன்னொரு டிஸார்டருக்கான ஒரு வழிதான் அது. ஸோ இப்படி ஆகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் உடம்புல அழுகிட்டு தான் போகும் தவிர, அது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்றப்போ அதை அழுகிட்டு தான் போகும் தவிர, உங்களுக்கு வந்து அந்த அடிபட்ட உடனே அது சரியாக போகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்ட அடி வந்து குணமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இங்கே ஒரு அடிபட்டிருக்குன்னு போய் அந்த சிக்னல் ரீச் ஆகி அது ரத்தத்துலேருந்து போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கே அது ரொம்ப நாள் ஆகும். நார்மலான ஒரு மனுஷனுக்கு வந்து அடிபட்டுடுச்சுன்னா உடனே சென்சரி எல்லாம் இமீடியட்டாக ஒர்க் ஆகும், அது உடனே போய் அந்த இடத்துல இருக்கிற அந்த அடியை வந்து பிளேட்லெட்ஸ் வச்சு மூடி அந்த புண்ணை வந்து குணமாக்கிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி திக்கு தசை தெரியாமல் இருக்கிற ரத்தம் கண்டுபிடிச்சு அங்கே போகி அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலமாகும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதிகமாக ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எதனால?
அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஸ்வீட்ஸ் அது நம்ம ஃபுட்டை எடுத்துங்க, எல்லாத்துலேயுமே கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலோரிகள் வந்து நிறையவே இருக்கு. கேலோரிகள் தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் அப்படின்றது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் உடம்புல வந்து டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு உடம்புக்கு வந்து அந்த ரத்தத்தில் இருந்து நம்ம சாப்பிட்டது வந்து ரத்தத்துக்கு போகிறப்போ வந்து அது என்ன ஃபார்மில் போகும்னா அது வந்து குளுக்கோஸ் அப்படின்ற ஃபார்மில் தான் போகும். ஸோ அந்த குளுக்கோஸ் அப்படின்ற ஃபார்மில் போகிறப்போ அது வந்து தேவையான அளவுக்கு முன்னே வந்து இன்சுலின் இருந்தது, தேவையான அதை வந்து எடுத்துகிட்டு போய் செல்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து கொண்டு போய் நமக்கு ஸ்டோராக வச்சுக்கும். இப்போ இன்சுலின் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான டைமில் சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். அளவாக சாப்பிட்றப்போ அது கரெக்டான இடத்துக்கு போய் அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் இன்சுலின் வந்துட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யும். ஸோ அதனால தான் இப்போ ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குளுக்கோஸ் வந்துடும் ரத்தத்தில். ஏன்னா அதில் நிறைய கலோரிக்கள் இருக்குது, நிறைய கலோரிக்கள் நிறைய குளுக்கோஸ் ஆக மாறும். அந்த நிறைய குளுக்கோஸ் உங்கள் ரத்தத்தில் சேர்ந்த உடனே என்னாகும்? அது போகிற அதை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு இன்சுலின் இல்லை, அதை கூட்டிகிட்டு போய் சரியான இடத்துல நிறுத்துற அளவுக்கு உங்ககிட்ட இன்சுலின் இல்லை. அப்போ என்ன ஆகும்? அது ரத்தத்திலேயே இருக்கும். ரத்தத்திலேயே இருக்க 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 அது மற்ற எல்லா இடத்தையும் வந்து டேமேஜ் பண்ணும். அதனால தான் வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஸ்வீட் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம்?
ஃபுட்டு தான் வந்து மெயின். நீரிழிவு நோய் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல் அந்த முறை வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன உணவு எடுக்கிறீங்க, என்னென்ன உணவு எடுக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது. ஏன்னா வந்து உங்கள் மெடிசன் வந்து கொஞ்சம் வேலையை செஞ்சாலும் நீங்கள் வந்து அளவு சாப்பாடுன்றது வந்து இங்கே வந்து கணக்கில் வருது. எப்படிப்பட்ட அளவு சாப்பாடு? இப்போ காலையில் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வந்து அளவுக்கு மீறி தான் சாப்பிட முடியும். நீங்கள் வந்து ஸோ வந்து எனக்கு ரெண்டு கப்பு சாதம் எடுத்துக்க சொல்கிறீங்க, எனக்கு அது பத்தாது காலையில், எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. ஆமாம், டயபெட்டிஸ் இருந்தால் ரொம்ப பசி எடுக்க தான் செய்யும். பாலிஃபேஜியா வந்து நிறைய பசி எடுக்கணும், நிறைய தேர்ஸ்ட் எடுக்கும், தாகமாக இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். அதெல்லாம் சிம்டம்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு மூணு வேளை சாப்பாடு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஆறு வேளை அப்படியாக மாற்றணும். அது என்ன ஆறு வேளை? ஆறு வேளையும் உட்காந்து சாப்பிடணுமா? அப்போ வந்து நீங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது எப்படி, அளவு சாப்பாடுன்றது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே ஆறு மணி, அது ஒரு வேளை. ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? ஆறு மணிக்கு நீங்கள் என்ன சாப்பிட முடியும்? எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடுவீங்க? ஒரு டம்ளர் பால் குடிப்பீங்களா? நான் சொன்ன மாதிரி பால் ரொம்ப அவசியம். ஸோ ஒரு டம்ளர் பால், சர்க்கரை இல்லாமல் ஒரு டம்ளர் பால் குடிங்க. அது ஒரு வேளை. அந்த ஒரு வேளைக்கு உங்களுக்கு பால் ஆயிடுச்சா? பால் கூட என்ன கலந்துக்கலாம்? உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அயன் சக்தி ரொம்ப அவசியம், பெண்கள் தானே, அயன் சக்தி ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பேரிச்சம்பழம், இப்போ வந்து பேரிச்சம்பழம் வந்து சிறப்பாக வர கிடைக்குது, அந்த சிறப்பை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அதில் வந்து சர்க்கரை எல்லாம் கம்மி. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு வேளை முடிஞ்சதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் காலை உணவு எடுத்துக்க வேண்டிய டைம் ஒரு 8 மணி 9 மணின்னு வச்சுக்கணும். 9 மணியில் நீங்கள் என்ன சாப்பிட்லாம்? காலையில் என்ன சாப்பிடுவீங்க? யூஸ்வலி இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டீங்க, நாலு தோசை சாப்பிட்ற இடத்துல 3 தோசை சாப்பிட்லாம். 6 இட்லி சாப்பிட வேண்டிய டைமில் 4 இட்லி சாப்பிட்லாம், சரிங்களா? தேங்காய் சட்னி ஒதுக்கிடலாம், தேங்காய் வேண்டாம். ஸோ அது தவிர வேறு என்ன சட்னி செய்ய முடியும்? நமக்கா சட்னி பற்றி தெரியாது, என்ன விதமாக செய்வோம்? ஒரு சாம்பார் இருந்தால் கூட போதும் இல்லையா? ஒரு சாம்பார், நல்ல பருப்பு நிறைய போட்டு செஞ்ச ஒரு சாம்பார் போதும். அது கூட புதினா நம்ம பின்னாடி நம்ம கார்டன்லேயே கிடைக்கும். பின் தோட்டத்தில் நீங்கள் இப்போ சின்னதாக ஒரு செடி நட்டால் கூட புதினா வந்து நல்லா வந்துட்டுருக்கும். ஸோ நான் அந்த புதினாவை பறிச்சுறேன், ஒரு சட்னி செய்யலாமா காலையில்? செய்யலாம். ஸோ அவங்களோட காலையில் 2வது வேளையான சாப்பாடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3வது வேளை, 11 மணி இல்லை 12 மணி. 11 மணி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 11 மணிக்கு உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த 11 மணியில் என்ன சாப்பிடலாம்? ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு டீ, ரெண்டு பிஸ்கட் போதும். உங்கள் பசி அப்போதைக்கு அடங்கிடுமா? அப்போதைக்கு அடங்குற பசி மட்டும் போதும். சரி, அதுக்கப்புறம் மதிய உணவு, 4வது வேளை. இந்த மதிய உணவில் என்ன சாப்பிடலாம்? அது வந்து எந்த டைமில்? 2 மணி. ஏன்னா 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு 1 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்காது. ஸோ 1:30, 2 மணின்றப்போ உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன சாப்பிடலாம்? கொஞ்சமாக சாதம் நிறைய காய்கறிகள். அதை சேர்த்து கொஞ்சமாக தயிர் ரொம்ப எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் தயிர் வேணும் அப்படின்றவங்களுக்கு. ஸோ தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து சில பேர் வந்துட்டு தயிர் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதில் சர்க்கரையோ உப்போ போட்டு நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ தயிர் மதிய உணவு முடிஞ்சது. மதிய உணவு எவ்வளோ எடுத்துக்கலாம், அதை எவ்வளோ கப்பு அரிசி? நான் இப்போ கப்புன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கலாம், கப்புன்னா எந்த அளவு அப்படி. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கப்பு இருக்கு இல்லையா, எந்த கப்பு யாருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த கப்பு எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களோட டிஃபன் பாக்ஸ், நீங்கள் வேலைக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகிற அந்த சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு, அது வந்து 2 கப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு ஒரு நாள் உங்களோட சாப்பாடு, அதை அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 5வது வேளை, அது எந்த டைமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 4 மணி. 4 மணிக்கு நீங்கள் என்ன சாப்பிடலாம்? டீ காஃபி குடிங்க, தப்பு இல்லை. ஆனால் வந்து கொஞ்சமாக பால், கொஞ்சமாக சர்க்கரை போடணும். சர்க்கரை போடவே கூடாது, ஆனால் வந்து சர்க்கரை போடாமல் வாய் ருசி கொஞ்சம் கேட்கும் இல்லைங்களா. கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு டேபிள் ஸ்பூன், சும்மா அப்படியே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதையே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இருந்தாலும். ஸோ அந்த காஃபி கூட நீங்கள் என்ன சாப்பிடலாம்? காஃபியே வேண்டாம், அந்த நேரத்தில் பசி அதிகமாக இருக்கும் 4 மணி டைமில். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு ஃப்ரூட் சாலட். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது நம்ம பின்னாடி தோட்டத்தில் ஆரஞ்சு இருக்கா, எல்லாமே இருக்குது. ஸோ அது இருக்கிறப்போ நீங்கள் அதையே எடுத்து சாப்பிட்லாம் இல்லைங்களா. சாப்பிட முடியல, ஜூஸ் மாதிரி பண்ணிக்கிங்க, ஜூஸ் குடிங்க. அதை ஒன்றும் இல்லை, மிக்சியில் போட்டு அரைச்சா ஜூஸ் ஆக போகுது ஃப்ரூட்ஸ் எடுத்து, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் மாதுளை பழம், அப்புறம் ஆப்பிள், இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே சாப்பிட்றதுக்கு நல்லா ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அப்போ நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரூட் சாலட் முடிஞ்சது. சரி, அன்றைக்கி நைட்டு 8 மணி இல்லை 9 மணி, நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க? 9 மணிக்கு சாப்பிட்றது ரொம்ப தப்பு. 8 மணின்றப்போ நீங்கள் வந்து உங்களோட டின்னர் முடிச்சிருக்கணும். 8 மணிக்கு என்ன சாப்பிடலாம்? சப்பாத்தி. நமக்கு இப்போ கோதுமை நல்லா கிடைக்குது இல்லைங்களா, நமக்கு தான் ரேஷன் எல்லாம் கிடைக்குது இப்போது. ஸோ கோதுமை, சப்பாத்தி, ஒரு ரெண்டு சப்பாத்தி கூட நிறைய காய்கறிகள், அதே காய்கறிகள் இல்லையா? காய்கறிகளாக நமக்கு இல்லை, நம்ம ஊரில் பிறந்துட்டு காய்கறி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நம்மளாம் எங்கே போகிறது? காய்கறிகள் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட புரதச்சத்து வேணும், புரோட்டீன் வேணும், என்ன எடுத்துக்கலாம்? நமக்கு சுண்டல் கிடைக்குது, அவரை இருக்குது, அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் இல்லைங்களா. என்ன சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு டின்னர் முடிஞ்சது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 10 மணிக்கு தூங்க போகிறீங்களா, 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால், முடிஞ்சது. இதே தான் மற்ற நாளைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பிடணுன்றது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இவ்வளோதான் நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பீங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ இதை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் இல்லைங்களா. சர்க்கரை வேண்டாம், வெள்ளை கட்டி கட்டியாக குட்டி குட்டியாக இருக்கிற அந்த சர்க்கரை நமக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக வெள்ளம், சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வெல்லம், தேன், கொஞ்சமாக தேன் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சமாக. அப்புறம் பழங்கள்லையும் நிறைய பழங்கள் சாப்பிடக்கூடாதா, நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம், அதுலேயும் நிறைய சாப்பிடக்கூடாது, நிறையெல்லாம் இல்லை. 5 பழங்கள் வேண்டாம், 5 பழங்கள். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நமக்கு தான் ரொம்ப முக்கனிகள் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சுவையான கனிகள் சொல்லுவாங்க. அது ஏன் அவ்வளோ சுவையான கனிகள்? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப சர்க்கரையும் இருக்குது அதில். மா பலாவாழை, இது மூணும் வேண்டாம், சப்போட்டா சீதாப்பழம். இந்த அஞ்சு பழங்களை தவிர நீங்கள் எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிடலாம். அஞ்சே அஞ்சு, மா, பலா, வாழை, சப்போட்டா, சீதாப்பழம், இது அஞ்சு தவிர நீங்கள் எந்த பழங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். காய்கறிகள் நிறைய எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், மண்ணுக்கு கீழே இருக்கிறதுல சக்கரை இருக்கும், எடுத்துக்கக்கூடாது தான், ஆனால் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லலை, ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கேரட் வேண்டாம், கிழங்கு வேண்டாம், கிழங்கு அதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது. ஏன் நம்மளால் கட்டுப்படுத்த முடியல? ஏன்னா அதில் வந்து சர்க்கரை இருக்குது. அதனால தான் கிழங்கு ரொம்ப பிடிக்குது குழந்தைங்களுக்கு, கேரட்னு ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த மண்ணுக்கு கீழே விளையிறதுங்க எல்லாமே வேண்டாம். அப்போ மண்ணுக்கு கீழே நமக்கு வெங்காயமும் தான் கிடைக்குது, வெங்காயம் அப்போ நாங்கள் என்ன சாப்பிடக்கூடாதா அப்படின்னு? தப்பு. வெங்காயம் சாப்பிடலாம், வெங்காயம் மட்டும் சாப்பிடலாம், வெங்காயம் தவிர மற்றது எதுவுமே வேண்டாம், அவ்வளோதான். இதை தவிர நம்மக்கிட்ட வேறு காய்கறிகள் இல்லையா? நிறைய காய்கறிகள் உள்ளது. ஸோ அந்த காய்கறி எல்லாம் வச்சு மண்ணுக்கு கீழே தான் வேணாம்னு சொன்னேன், மண்ணுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாம் இல்லைங்களா? ஸோ அதை தான் நீங்கள் சாப்பிடணும். நான் வேண்டான்னு சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் எனக்கு சக்கரை நோய் வந்துடுச்சு, எனக்கு உலகமே இடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சாப்பிட வேண்டான்னு சொன்னது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒதுக்கிக்கிட்டா நல்லது. உங்களுக்கு டயபெட்டிஸ் ஆக வேண்டான்னு யோசிக்கிறவங்க, இப்போ எனக்கு வந்து நீரிழிவு நோய் வர வேண்டாம், எனக்கு சக்கரை நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ண, இதை தவிர வேறு என்ன, வேறு எதுவுமே இல்லை இல்லை. நீங்கள் ஜனமும் சாப்பிட்ற எல்லாத்தையுமே நான் சாப்பிட தானே சொல்லியிருக்கேன். என்ன ஒரு அஞ்சு பழங்கள் வேண்டாம், ஒரு அஞ்சு காய்கறிகள் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இருக்க முடியாதா? என்ன ஸ்வீட்டு வேண்டாம், ஸ்வீட்டு கண்ணுக்கு ஆசையாக தான் இருக்கும், ஸ்வீட்டு சுத்தமாக ஒதுக்கிக்கோங்க, ஸ்வீட்டே வேண்டாம். நமக்கு கடையில் கலர் கலராக ஸ்வீட் இருக்குன்னா நம்ம பார்க்கணும்னா சாப்பிட தான் தோணும், ஆனால் அதை கட்டுப்படுத்துறது தான் நமக்கு இப்போது நமக்கு தான் கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது இல்லைங்களா?
தேங்க்யூ ஸோ மச்.
நேர்களை, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வரவேற்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04266271977. மீண்டும் ஒரு முறை 04266271977. நேர்களை, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, அந்த நோய் இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தினி அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரேடியோ கொத்தகிரி 90.4 MHz.
பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும் இரும்பு.